துணை கொண்டு உலகத்தை தான் அறிந்து வருவான். ஆகவே இவன் வந்து உய்வதற்காக இவன் உலகத்தை தான் அறிய முடியும். அந்த உலக பொருள்களில் நாம் எழுந்தருள்வோ என்று சொல்லி சிவலிங்க திருமேனியிலே அவரே ஆகமத்திலே விதி வகுத்து என்னென்ன மந்திரங்களின் துணை கொண்டு பிரதிஷ்டை செய்தால் அந்த சிவலிங்க திருமேனியிலே நாம் எழுந்தருள்வோம் என்று விதித்துள்ளார். அது மாதிரி இன்னென்ன உருவ திருமேனிகளிலும் நாம் எழுந்தருள்வோம் என்று விதித்துள்ளார். ஆகவே உலக பொருள்கள் தான் ஆலயங்களில் பார்க்கின்ற சுவாமியுடைய உருவ திருமேனி, இந்த அருவுருவ திருமேனி ஆகிய சிவலிங்க திருமேனி எல்லாம் உலக பொருள்கள் தான். ஆனால் அந்த உலக பொருள்களே சுவாமி நமக்காக எழுந்தருளி, ஏன்னா சுவாமி நேரடியாக நாம பார்க்க முடியாது, தத்துவங்கள் தான் அழிந்து கிடக்கின்றோம், தத்துவங்களை துணை கொண்டு நேரடியாக பார்க்க முடியாது. அப்ப எதையாவது ஒன்று அறிந்தால் இந்த தத்துவங்களின் மூலம் அறிந்தால்தான் அறிந்தபடி அப்படி நிலைமையில நாம இருக்கின்றோம். அப்ப நாமும் வழிபாடு செய்ய வேண்டும் என்பதற்காக பரங்கருணையோடு எம்பெருமான் அந்த திருமேனிகளிலே எழுந்தருள் இருக்கின்றார். நாம் எழுந்தருளும் பொருட்டு என்னென்ன மந்திரங்களின் மூலமாக பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று நமக்கு விதித்திருக்கின்றார். ஆக அந்த மாதிரி ஒரு நிலையிலே நாம் இருந்து வழிபட்டு வருகின்றோம். இந்த வழிபாட்டை முற்றுவிக்கும் பொழுது எம்பெருமான் குருவாக வந்து வழிபாட்டிற்கு இறங்கி குருவாக எழுந்தருளி நமக்கு தத்துவங்களை தான் நம்மின் வேறாக காட்டி அதை ஒவ்வொன்றும் தொழிற்படுவதையெல்லாம் உணர்த்தி அந்த தத்துவ ரூப அறிவை நிகழ்வித்து அதன் பிறகு அந்த தத்துவங்கள் எல்லாம் சடமே தாமாக தொழிற்படவில்லை, நமது அருளால் தான் தொழிற்படுகின்றன என்று அந்த தத்துவ தரிசன நிலையையும் நமக்கு உணர்த்தி அதன் பிறகு இந்த தத்துவங்களை வைத்துக் கொண்டு நீ சிவத்தை நேரடியாக அனுபவபூர்வமாக அறிந்து உணர முடியாது, ஆகையினாலே இந்த தத்துவங்கள் உனக்கு சிவபுண்ணியங்கள் செய்வதற்காகத்தான் பயன்பட்டன, நீ சிவபுண்ணியங்களை முற்றுவித்து விட்டாய், இனி சிவமாகிய நம்மோடு ஒன்றிவிட வேண்டியதுதான், இனி இந்த தத்துவங்களால் உனக்கு எந்த பயனும் இல்லை என்ற ஒரு உண்மையினை நமக்கு உணர்த்துகின்றார். அப்போ அந்த தத்துவங்களின் மீது உள்ள பற்றினை ஆன்மா விடுகின்றது, அந்த நிலையே தத்துவ சுத்தி எனப்படும். 36 தத்துவங்களின் மீதும் பற்றை விட்டு விடுதல் அந்த உணர்ச்சி தான், அந்த பற்றை விட்டு விடுகின்ற அந்த உணர்ச்சி தான் தத்துவ சுத்தி. நீங்கி போதெல்லாம் ஒரு பொருள் ஒரு இடத்துல இருக்கு, நாம இன்னொரு இடத்துக்கு போறது நீங்கி போதல் அப்படி இல்லை. ஏன்னா ஆன்மா வியாபக பொருள், அதுக்கு நீக்கம்னா என்ன சார்புனா என்ன அந்த எல்லாம் உணர்ச்சி விசேடம் தான், உள்ளத்தினால் தீர்மானிப்பதுதான். அந்த தத்துவங்கள் மேல பற்று ஆன்மாவுக்கு விட்டாச்சு அவ்வளவுதான். அப்போ அந்த தத்துவ சார்பினை அது நீத்து விட்டது, அதுதான் தத்துவ சுத்தி. அவற்றின் நிலையாமையை உணர்ந்துதான் பற்றை விட்டு விட்டது. இந்த தத்துவங்கள் மகாசங்கார காலத்திலே ஒடுங்கி போய்விடும், மறுபடி தோன்றும் போது தோன்றும், மறுபடி ஒடுங்கும், இவையெல்லாம் நிலையானவை அல்ல. நித்தியம் அன்று சின்னால் நீங்குதல் என்றால் சுத்தி, இந்த தத்துவங்கள் எல்லாம் நித்தியமானவை அல்ல, சில காலத்திலே அழிந்துவிடக்கூடியவை, இவை வியாபக பொருள் அல்ல, தோன்றி அழியக்கூடியவை, எனவே இவை வியாபகமான சிவத்தை காட்டவன அல்ல, எனவே இவற்றின் மீது நமக்கு இனியும் சார்பு வேண்டாம் என்று பற்றை விட்டு விடுதல். ஏனென்றால் மிகப்பெரிய சார்பு, சிறந்த சார்பு, திருவருள் சார்பு, சிவஞான சார்பு கிடைத்துவிட்டது, எனவே இந்த தத்துவ சார்பு வேண்டாம் என்று நீத்து விடுகின்றது, அதான் தத்துவ சுத்தினார். அப்புறம் அந்த கணத்துல என்ன ஒரு எண்ணம் வருகின்றது என்றால், தத்துவங்களை எல்லாம் பற்று விட்ட பிறகு அந்த தத்துவங்களை பார்க்கின்றது தன்னையும் பார்க்கின்றது. என்ன இந்த 36 தத்துவங்களும் வந்து உடலில் மட்டும் இல்ல உலகத்திலும் இருக்கின்றன, அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் உண்டு சொல்வார்கள். ஆகவே அந்த தத்துவங்களுக்கு தான் சொன்னிருக்கின்றார்கள், உடலிலும் தத்துவங்கள் இருக்கின்றன உலகத்திலும் இருக்கின்றன. அதாவது தத்துவங்களில் தான் உலகங்களே அடங்கி உள்ளன, தத்துவங்கள் மிகப்பெரியவை, நம்ம உடல்ல இருப்பதோடு மட்டுமல்ல அவை மிகப்பெரியவை. தத்துவங்கள் தான் உலகத்திற்கே சார்பாக இருக்கின்றன, ஆனா நம்முடைய உடம்பிலும் அவை தொடர்பு கொண்டு இருக்கின்றன. ஒவ்வொரு தத்துவத்திலையும் இத்தனை உலகங்கள் இருக்கின்றன கணக்கு இருக்கின்றது. இதெல்லாம் வந்து சிவஞான சித்தியார் போன்ற நூல்களிலே விரிவாக காணலாம், அதிலே எண்ணிக்கையை தான் காணலாம். என்னென்ன தத்துவத்தில என்னென்ன உலகங்கள் இருக்கின்றன பெயர்களோடு விவரமாக பார்க்க வேண்டும் என்றால் ஆகமங்களுக்கு தான் போகணும். ஒரு அளவுக்கு மேல சித்தாந்த செய்திகளை பார்க்கணும்னா சிவாகமங்கள் தான். பாவாடித்தர் கூட அதான் சுவாமியார் சொல்றாங்க, இவற்றின் விரிவை எல்லாம் ஆகமங்களுள் காண்க. ஆகமம் 28 ஆகமும் எழுதி வைத்திருக்கின்றார்கள், அத்தனை ஸ்லோகங்கள் வைத்திருக்கிறாங்க, சும்மா வைத்திருக்கின்றார்கள். ஆகவே அவற்றினுடைய சாரத்தை சொல்வனதான் அந்த தமிழ் மெய்கண்ட நூல்கள் என்று நாம் உணர வேண்டும். ஆகையினாலே அந்த எத்தனை எந்தெந்த தத்துவத்தில் எத்தனை எத்தனை உலகங்கள் இருக்கின்றன என்று ஒரு கணக்குள்ளது. ஆகையினாலே தத்துவங்களில் தான் உலகங்கள் எல்லாம் அடங்கி இருக்கின்றன. அப்ப இந்த தத்துவங்களில் எல்லாம் பற்றுவிட்ட அந்த ஆன்மா அது திருவருளை சார்ந்து விட்டதனாலே வியாபகத்தன்மை பெறுகின்றது. ஆனா இன்னும் முழுமையா பெறல, அது இன்னும் போக போகத்தான். இப்ப என்ன அப்படின்னா அந்த வியாபாரத்தினுடைய தொடக்கம் வைத்துக் கொள்ளலாம். இப்ப அது இந்த தத்துவங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த தத்துவங்களும் இதில் உள்ள அடங்கியுள்ள உலகங்களும் நம்மை விட பெரிய பொருள் என்று நாம் இதுவரை நினைத்திருந்தோம். ஆனா இப்ப பாருங்க இந்த உலகங்கள்லாம் எவ்வளவு அற்ப பொருளாக இருக்குன்னு நமக்கு பார்க்கும்போது. அது காரணம் என்ன? இந்த ஆன்மா திருவருளை சார்ந்திருப்பதனாலதான். இப்போ ஆகாயம் வந்து இரவு நேரத்தில் ஒளியே இல்லைன்னு விளக்கொளியே எதுவும் இல்லை, பவர் கட்டு சுடுவேன், இருள ஆழ்ந்து கிடக்கின்றது இந்த ஆகாயம். அப்ப அந்த ஆகாயம் இருப்பதே தெரியாது, அப்படி ஆழ்ந்து கிடக்கின்றது. கதிரவன் வந்து விட்டான் என்றால் அந்த ஆகாயம் எவ்வளவு பெரிய ஆகாயம், எப்பா எங்கும் பறந்திருக்கின்றதே ஆகாயம் உணர்கிறோம். ஆனா அந்த வியாபகம் விளங்குவது எதனால? கதிரவன் ஒளியின் துணையினாலதான் அந்த வியாபகம் வெளிப்பட்டு தோன்றுகிறது, அல்லது ஆகாயத்தின் வியாபகம் வெளிப்பட்டு தோன்றாது. இருள்ல இருந்ததுன்னா அது வியாபகம் தோன்றாது. ஆகாய வியாபகம் எதனால் தோன்றியது? கதிரவன் ஒளியினால் தான் தோன்றியது. அது மாதிரி ஆன்மாவுக்கு அதனுடைய வியாபகம் வெளிப்படணும்னா அத ஆகாயத்தினுடைய இருள் நீங்கி ஆகாயத்தில் ஒளி சேர்ந்ததால் தான் ஆகாயத்தின் வியாபகம் வெளிப்படும். அது மாதிரி ஆன்மாவுடைய வியாபகம் வெளிப்படணும்னா ஆன்மாவை மறைத்துள்ள ஆணவ மறைப்பு நீங்கி திருவருட் சார்பு அந்த ஆன்மாவை கிடைத்தால் தான் ஆன்ம வியாபகம் வெளிப்படும். ஆகவே ஆன்மா வியாபகமாக விளங்குகிறது என்றால் அது திருவருளுடைய உதவினால்தான். அதை அங்க அந்த ஆன்மா உணரவில்லை. அந்த நிலையிலே தத்துவங்களை நோக்கும் பொழுது ஆன்ம வியாபகம் திருவருளால் தான் வெளிப்பட்டிருக்கின்றது, ஆனால் அதை ஆன்மா ஒரு கணம் மறந்துவிட்டது. தான் வியாபக பொருள் என்ற ஒரு உணர்வு தான் அதுக்கு அங்க வருதோடைய இந்த வியாபகம் இதுவரை ஆணவத்தினால் மறைப்புண்டு கிடந்ததே, இப்போதல்லவா நம்முடைய வியாபகம் இந்த மலத்தடை நீங்கி நம்முடைய வியாபகம் வெளிப்பட்டுள்ளது, இது திருவருளின் கருணையினால் விளைந்ததல்லவா என்பதெல்லாம் அங்க ஒரு கணம் நினைத்து பார்க்காமல் தான் வியாபகப் பொருளாக விளங்குகின்றோம் என்ற அந்த ஒரு உணர்வே தலை தூக்கி அந்த எண்ணத்தோடு தத்துவங்களை பார்க்கின்றது. தத்துவங்களும் அவற்றில் அடங்கியுள்ள உலகங்களும் ஆன்மாவாகிய தன்னை நோக்க மிகவும் சிறியவையாக அந்த ஆன்மாவுக்கு காணப்படுவதால் இந்த தத்துவங்கள் எல்லாம் சடம், இவையெல்லாம் ஏகதேச பொருள். ஆனால் நாமோ அறிவுள்ள பொருள், வியாபக பொருள், நாம் பிரம்மத்தை போன்ற பொருள், நாமும் பிரம்மத்திற்கு சிவத்திற்கு சமமானோம் என்று தன்னை மதித்து நிற்கின்ற ஓர் எண்ணம் அங்கே தலை தூக்குகின்றது. இந்த எண்ணத்தை தான் பசுஞானம் என்பார்கள். ஐந்தவத்தைகளிலே நின்மல சாக்கிரம் என்பார்கள், நின்மல நனவு என்பார்கள். ஆகவே இது வந்து முத்தி நிலையை நோக்கி முன்னேறி செல்லக்கூடிய ஒரு நிலையிலே ஏற்படுகின்ற ஒரு தடை என்று கூற வேண்டும். இந்த தடையை உடனடியாக அது வந்து இந்த தடையை வந்து நீங்கிக் கொண்டு முன்னேறிவிடும். ஏன்னா அங்க குருவானவர் கூட இருக்கின்றார். எப்போ இந்த சீடன் இவ்வாறு தன்னை மதித்து அந்த மலமறைப்பு நீங்கி தன் வியாபகம் விளங்குவதைக் கண்டு பெருமைப்பட்டு தன்னை ஒரு சிறந்த பொருளாக அவன் மதிக்கும் பொழுது உடனடியாக குருவானவர் அவனுக்கு உணர்த்துகின்றார், இதுவரை நீ எப்படி இருந்தாய், இன்று இந்த நிலைக்கு நீ உயர்ந்திருக்கின்றாய் என்றால் இதற்கு காரணம் என்ன எண்ணிப்பார். இப்ப நம்ம இந்த ஞான நிலையில் இருக்கிற சீடனை விட்டுருவோம், நம்ம இப்ப உலக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே, நமக்கே வாழ்க்கையில் திடீரென்று ஒரு ஏற்றம் கிடைத்து விட்டது என்றால் நமக்கு மற்றவர்களை பார்த்து நாம எப்படி நம்ம குறைத்து நாம பார்த்து நம்ம எப்படி ரொம்ப மிகுதியாக பார்த்துக் கொள்கின்றோம், இந்த மாதிரியான அனுபவங்களும் மனிதர்களையே பார்க்கின்றோம். வாழ்க்கையில ஒரு நிலைக்கு உயர்ந்து விட்டவர்கள் அதுவரை சாதாரண நிலையில் இருக்கும்போது ஒரு மாதிரி இருந்திருப்பார்கள், திடீர்னு ஒரு ஏற்றம் வந்துட்டால் அவருடைய எண்ணமெல்லாம் மாறி அங்கே செருக்கானது மேலோங்குவது போல. இந்த ஞான நிலைக்கு வரும்பொழுதும் மனம் நீங்கப்பட்ட பிறகு தான் ஒரு பெருநிலையிலே விளங்குகின்றோம், எனவே தான் சிவத்துக்கு சமமாவோம் என்று சொல்லி அங்கே ஒரு எண்ணம் தடை தூக்குகின்றது. இதை வந்து பசுஞான நிலை என்பார்கள். ஐந்து அவத்தைகளிலே நிம்மள நனவு என்பார்கள். தசகாரியங்களில் ஆன்ம ரூபம் என்பார்கள். இங்க அதான் இங்க தசகாரியம் தானே முக்கியமானது. இதுதான் ஆன்ம ரூபம். ஆன்மா தன்னை சித்து பொருள், வியாபக பொருள், ஆகவே தான் பிரம்மம் என்று தன்னை மதித்து நிற்கும் நிலை ஆன்ம ரூபம். அதான் பாருங்க நம்முடைய குருமூர்த்திகள் மிக அருமையாக சொல்கின்றார்கள், அனைத்தையும் துறந்தோம் இந்நாள், அனைத்தையும் துறந்தோம், எல்லா தத்துவங்களையும் துறந்தோம். மற்ற உயிர்கள்லாம் தத்துவங்களை சார்ந்து சார்ந்துதான் அறிந்து வருகின்றன. நாம தத்துவங்களை விட்டுட்டோம், விட்டு நமக்கு அறிவு விளங்குகின்றது. அப்ப எவ்வளவு பெரிய நிலைக்கு நாம போயிட்டோம்? தத்துவங்களை விட்டும் அறிவு விளங்குகின்றது என்றால் திருவருளால் அது விளங்குகின்றது அப்படிங்கறத அங்க நினைச்சு பார்க்கலாம். தத்துவங்களை விட்ட பிறகு நமக்கு அறிவு விளங்குகின்றது, தத்துவங்களை வேறாக நாம் காணும் அளவுக்கு நம்முடைய அறிவு விளங்குகின்றது. அந்த தத்துவங்கள் நம்மிடம் சிறியவையாக இருக்கின்றன, நாம் வியாபக பொருளாக பெரும் பொருளாக இருக்கின்றோம். என்று அந்த இடத்துல ஒரு செருக்கு. அனைத்தையும் துறந்தோம், இந்நாள் யாவர்க்கும் மேல் நாம், எல்லாரையும் விட நாம் மேலாகிவிட்டோம். ஏன்னா மற்ற ஆன்மாக்கள் தான் தத்துவங்களுக்குள்ளேயே இன்னும் உணர்ந்து வருகின்றன, ஏழு வகை பிறவிகளுக்குள்ளேயே உணர்ந்து வருகின்றன பாவம். ஆனா நாம் அந்த பிறவியெல்லாம் கடந்து அந்த ஆன்மாக்கள் அனைத்துக்கும் நாம் மேலாகிவிட்டோம். யாவர்க்கும் மேல் நாம் என்ன நினைத்திடல் என்று இவ்வாறு கருதுதல். உயிர்க்கு ரூபம், இதுதான் உயிருக்கு ஆன்மாவுக்கு ரூபம் என்று சொல்லப்படும். ரசகாரியங்களிலே சொல்லப்படுகின்ற ஆன்ம ரூபம் இதுதான். அப்போ இப்படி தன்னை மதித்து அந்த உயிர் நின்றால் இது எப்படி வந்து சிவச்சார்பு இதற்கு எப்படி கிடைக்கும்? அப்படியாப்பா நீயே பெரிய பொருளா இருந்துக்கோ அப்படின்னு சுவாமி விட்டுவார். அவர் அறிவிக்காவிட்டா மறுபடி தத்துவங்களை தான் சாரணும், பிறவியில தான் உழலணும். இதெல்லாம் உன் நினைச்சு பார்க்காம இந்த ஆன்மா அப்படி தன்னை மதிக்கின்றதே, உன்னை எவ்வளவு காலமா உன்னை வந்து தோன்றா துணையாக இருந்து உன்னை சரியை கிரியை யோகம்னு ஒவ்வொரு சிவநெறியிலே ஒவ்வொரு சிவநெறியாக உன்னை வந்து நடக்க ஒழுக செய்து அப்படி படிப்படியாக உன்னை வளர்த்து இப்ப இந்த ஞான நெறிக்கு கொண்டு வந்து தத்துவங்களில் இருந்தெல்லாம் உன்னை கடக்க வைத்து இப்படி அருட்சார்பு கொடுத்திருக்கின்றேன். இப்ப போய் நீ உன்னையே மதித்து நிற்கையா, நீ எப்படி போ அப்படின்னு சொல்லி அங்க குருவானவர் விடல. இப்படிப்பட்ட ஒரு பிழையான எண்ணம் உயிருக்கு தோன்றினாலும் குருவானவர் மிக கருணையோடு அவனுக்கு உபதேசிக்கின்றார், நல்லுரை கூறுகின்றார். இன்று இந்த பெருநிலையை நீ அடைந்திருக்கின்றாய் என்றால் அதற்கு காரணமே யார், நீயா? திருவருள் அல்லவா இதற்கு காரணம்னு குருவானவர் அங்கு உபதேசிக்கின்றார். இவ்வளவு காலம் நீ எத்தனை பிறவிகளை உழன்ற, என்னென்ன வினைகளை எல்லாம் ஈட்டின, அதுக்கு சொர்க்க நரகம் நீ எங்க போய் என்னென்ன பலன்களெல்லாம் நீ நுகர்ந்த, அப்பெல்லாம் நீ ஆன்மா நினைச்சு பார்த்தையா? சொர்க்கத்தில் இருக்கும் போதும் சரி நரகத்தில் இருக்கும் போதும் சரி உடலுக்கு வந்த அனுபவத்தையே உனக்கு வந்த அனுபவம் நினைச்சு அந்த இன்ப துன்பங்களிலேயே அழுந்தி கிடந்த உன்னை நீ ஆன்மான்னு நினைச்சு பார்த்தியா? இன்னைக்கு நீ உன்ன ஆன்மா அப்படின்னு நினைக்கிறேன். உடல் கருவிகள் வேறு, அவையெல்லாம் அற்பமானவை சடமானவை. நான் ஆன்மா சித்து பொருள். இன்னைக்கு நீ உன்னை வந்து பிரித்தறிகின்றாய், உன்னை மதித்து நிற்கின்றாய். அது உன்னுடைய திறமையால் வந்ததா? உன்னுடைய திறமையால் வந்ததுன்னா இவ்வளவு காலம் நீ எப்படி இருந்த? நரகத்தில் உழன்றையே, செய்யா செய்யத்தகாதவனைகளை செய்து நரகத்தில் உழன்று. அப்போ நீ வேறு உடல் வேறு நினைச்சா அந்த நரக துன்பத்தை அனுபவிச்சிருப்பியா? மாட்டேன். அந்த உணர்ச்சி உனக்கு இல்லை. ஆகவே உடலுக்கு வந்த துன்பத்தை பூரா தனக்கு வந்ததான் நினைச்சு உழன்றேன். இன்னைக்கு குருவருளால் அல்லவா நீ வந்து இந்த தத்துவ சார்பை எல்லாம் நீத்து உன்னை ஆன்மான் உணர்ந்திருக்கின்றார். அதான் குருவருளை மறக்க கூடாது, அது உய்வை கெடுத்துவிடும் அந்த இடத்துல உபதேசிக்கின்றார். நீ நெடுநாளதாக செனித்தனை, இதுதான் அங்க குரு செய்கின்ற உபதேசம். நீ நெடுநாளதாக, அதாவது நீண்ட நெடும் காலமாக எத்தனையோ பிறவிகளிலே செனித்தனை பிறவி எடுத்தாய், எத்தனையோ பிறவிகளில் போய் பிறந்தாய். அது மட்டுமா, பல வினைகளை செய்து நரக நின்றும் திளைத்தனை, நரகத்தில் நரக துன்பங்களை எல்லாம் அனுபவித்தாய். தெளிந்து சற்றும் உனை தனி நினைத்ததில்லை. இந்த வினை அனுபவங்கள் எல்லாம் நீ உழன்று வரும்பொழுது ஒரு சமயத்திலேயாவது நான் வேறு உடல் வேறுன்னு நீ வந்து உணர்ந்தது கிடையாது. அந்த உடலாகவே கூடியிருந்து உடலுக்கு வந்த அனுபவத்தை எல்லாம் உனக்கு வந்ததாவே நினைச்சு அந்த அனுபவத்தெல்லாம் நீ வந்து அனுபவிச்சுட்டு இருந்த ஒழிய நான் வேறு உடல் வேறு நீ ஒரு சமயமும் நினைச்சதே கிடையாது. உறிஞ்சையல் அருளது என்று ஓர், இப்போது உனக்கு கிடைத்திருக்கிறது இந்த அனுபவம். நான் வேறு உடல் வேறு, நான் சித்துப்பொருள் வியாபக பொருள் சொல்றைய இந்த நிலைக்கு உன்னை உயர்த்தியது திருவருள் என்று ஓர். ஓர்னா ஆராய்ந்து பார் அப்படின்னு சொல்லி குருமூர்த்தியோர் உணர்த்துகின்றார். இதே மாதிரி உபதேசம் தோழர் போதத்திலையும் நம்ம பார்க்கலாம். மிக அருமையாக நம்முடைய குருமூர்த்திகள் இதிலே இந்த ஆன்ம ரூபத்தை சொல்லி அந்த இடத்திலே குருமூர்த்திகள் அந்த சிவ குரு குருநாதர் உபதேசம் செய்து அந்த ஆன்ம ரூப நிலையிலிருந்து உயிரை உயர்த்துவார் என்பதையும் அங்கே காட்டியுள்ளார். அப்ப தன்னை மதித்து நின்ற உயிருக்கு ஞான குருவானவர் இவ்வாறு ஒரு உபதேசத்தை செய்யவும் அந்த உயிர் ஆகா இன்று இந்த தத்துவங்களை நீத்து மும்மலங்களையும் நீத்து இந்த வியாபக நிலையை அடைந்திருக்கின்றோம் என்றால் அது திருவருளால் பெற்ற பெயர் அல்லவா என்று அந்த திருவருளை அது உணர்ந்து பார்க்கின்றது. அதான் திடீர் அந்த எண்ணம் அதுக்கு வரும். ஆகவே பார்த்தீங்கன்னா ஞான நிலையில உயர்வரும் கூட குருவருளை மறந்தால் அவனுக்கு உய்வில்லை என்றால் நம்மை போன்றவர்களுக்கு சொல்லவே வேண்டாம். குருவருளை குருவருளாலேயே உயர்வடைந்து ஒருவன் குருவருளை மறந்து மதிக்காமல் மனம் போன போக்கு நடந்தால் அப்படி நடந்தவர்கள் யாரும் உய்வடைந்ததாக சரித்திரமே கிடையாது. ஏனென்றால் குருவருள் என்பது சிவபெருமானுடைய திருவருள் தான், அதற்கு மேலான ஆற்றல் வேறு எதற்கும் கிடையாது. ஆகையினாலே ஞான நெறியில் நிற்கும் பொழுது கூட ஒரு கணம் குருவருளை மறந்து திருவருளை மறந்து தன்னை பிரமமாக மதித்து நின்றால் அப்போ அந்த தாயினுடைய கருணை அந்த ஞான குருவுக்கு வருகின்றது. அதாவது தாயானவர் குழந்தை வளர்த்து வரும் பொழுது குழந்தை அந்த வளர்ச்சியெல்லாம் கெடுக்கிற மாதிரி ஒரு காரியத்தை வந்து தன்னுடைய அறியாமையினால் பண்ணலாம். எங்கேயோ ஒரு படுகொலி அதுல போய் விடுவதுக்கு அந்த குழந்தை போகலாம். இப்ப தாயானவர் மிகுந்த கருணையோடு போய் அந்த குழந்தையை அரவணைத்து காப்பது போல இந்த ஆன்ம ரூபங்கிற ஒரு எண்ணம் உயிருக்கு வந்த உடனே, தான் பிரம்மங்கிற ஒரு எண்ணம் வந்த உடனே குருவானவர் அங்க தாயினும் மிக கருணை கொண்டு உபதேச கரத்தினாலே அரவணைக்கின்ற, நீ இப்படி நினைக்கலாமா, உன்னை பிரம்மம் என்று நினைக்கலாமா, நீ இதனாலும் எப்படிப்பட்ட நிலைகளெல்லாம் நீ கிடந்தாய், அதுதான் உன்னுடைய உண்மையான ஒரு நிலை, உன் தகுதி அதுதான், பிறவி மேல பிறவியில போய் விழுந்து வினைகளை செஞ்சு சொர்க்க நரகன் உடன்றதுதான் உன் தகுதி. இன்றைக்கு இந்த நிலைக்கு தத்துவ சுத்தியெல்லாம் அடைஞ்சி நீ முன்னேறி இருக்கேன்னா அது திருவருளால் நீ பெற்ற பேரு என்று அந்த இடத்துல தம்முடைய உபதேச கரங்களினாலே அரவணைத்து அவனை காப்பாற்றுகின்றார். அந்த ஆன்மாவும் தான் பிரம்மம் என்ற நினைப்பை அடியோடு விட்டு விடுகின்றான். சிவபெருமான் அறிவித்தார் என்று தனக்கு அறிவில்லை, அவன் செய்வித்தார் என்று எனக்கு செயலில்லை, அவன் தூண்டினார் என்று நம்முடைய இச்சை விளைவதும் இல்லை என்று சொல்லி தன் அறிவிச்சை செயல்கள் எல்லாம் திருவருள் வழி நிற்பனவே ஒழிய சுதந்திரமான அறிவிச்சை செயல்கள் தனக்கு கிடையாது என்று அந்த ஆன்மா உணர்கின்றதே அடங்குகின்றதே அதுதான் ஆன்ம தரிசனம். எவ்வளவு தெளிவாக சித்தாந்தத்திலே வைத்துள்ளார்கள். ஒன்னு சொன்னா இன்னொன்னுக்கும் அது அப்படியே பொருந்தும். அப்படி ஒரே தன்மையோடு பல செய்திகளை சொல்வார்கள் அல்லது அந்த பேரை கொடுக்க மாட்டாங்க. ரூபம் தரிசனம்னு தத்துவ ரூபம் தத்துவ தரிசனம் அங்க வந்தது. அதே ரூபம் தரிசனம் தான் ஆன்ம ரூபம் ஆன்ம தரிசனத்துக்கும் வருது. பொருள் விளக்கமும் பாருங்க ஒத்து இருக்கின்றது. தத்துவங்கள் தொழிற்படுவதாக அறிந்தான் தத்துவ ரூபம், தத்துவங்களே தொழிற்படுவதாக அறிந்தான் தத்துவ ரூபம். அது மாதிரி ஆன்மா தானே அறிவுள்ள பொருள், தானே வியாபக பொருள், தானே எல்லாம் முதல் பொருள். அங்க தத்துவங்களை மதிச்சது தத்துவ ரூபம், இங்க வந்து தன்னை மதித்தது ஆன்ம ரூபம். அப்ப தரிசனத்துக்கு பாருங்க தத்துவங்கள் என்ன, இவை தாமாகவா தொழிற்படுகின்றன, இல்ல இவை சடம் தான் அருளாலத்தான் தொழிற்படுகின்றன, அது தத்துவ தரிசனம். அது மாதிரி நமக்கு என்ன அறிவு இருக்கு, அவன் அறிவித்தனால் அறிகின்றோ என்று அங்க தத்துவங்களின் தாழ்வா உணர்ந்தான். அவை சடம் திருவருளால் தான் தொழிற்படுகின்றன, இவையா ஒன்னும் தொழிற்படல அப்படின்னு தத்துவங்களுடைய தாழ்வை அறிந்து கொண்டான் தத்துவ தரிசனம். அது மாதிரி இங்க தன்னுடைய தாழ்வை அறிகின்றான் ஆன்ம தரிசனம். நம்முடைய அறிவால் என்ன இருக்கின்றது, நம்முடைய செயலால் என்ன இருக்கின்றது, எல்லாம் அவன் உணர்த்துவதனால் விளைவதுதான் நம் அறிவு, அவன் செலுத்துவதனால் செல்வதுதான் நம்முடைய செயல்பாடு எல்லாம் என்று சொல்லி தன்னுடைய தாழ்வை அறிதான், அதுதான் ஆன்ம தரிசனம் என்று அருமையாக விவரித்திருக்கின்றார்கள். அந்த ஆன்ம தரிசனத்தை அடுத்த பாடல சொல்கின்றார், 27வது பாடல். அழிந்திட நினைமறைத்த அகையிருள் இரிய மேலே எழுந்திடும் இச்சை மூன்றும் இருந்திட நின்பால் ஒத்து உள் அழுந்திடல் காட்சியாகும் என்று சொன்னார். அதாவது இந்த ஆன்மாவே இல்லைன்னு சொல்றபடி ஆணவமலம் மறைத்திருந்ததே அந்த ஆணவம் இருள் நீங்கிவிட்டது. மேலே எழுந்திடும் இச்சை மூன்று விரிந்திட, தன்னை மதித்து தான் சிறந்த பொருள் அப்படின்னு தன்னையே மதித்து நிற்றல், அதான் அங்க ஆன்ம இச்சை. என்ன செய்து சிவத்து மேல விருப்பமா, விருப்பம் விளையல, இச்சைனா விருப்பம், ஆன்ம ரூபத்துல சிவத்தின் மேல விருப்பம் போல தன்மேலே விருப்பம், தான் பெரிய பொருள்னு சொல்லிட்டு அந்த இச்சை அப்படி மேலோங்கி நிற்கின்றது. அறிவு வந்து எல்லாம் தன் அறிவுதான் அறிவு நிற்கின்றது, செயலும் எல்லாம் என் செயல் தான் செயல் நிற்கின்றது. இப்படி மேலோங்கி நின்ற இந்த அறிவு இச்சை செயல்கள் நீங்கிவிட்டது. நீங்கிவிட்டதுன்னா என்ன, அவன் தூண்டினார் என்று எனக்கு இச்சை விளைய போவதில்லை. அது வேண்டத்தக்க அறிவோ நீ பாடல சொல்றாங்க இல்லையா, ஏன்னா என்னுடைய விருப்பம்னா அதனுடைய விருப்பம் தான், நீ விளைவித்தார் என்று எந்த விருப்பமும் எனக்கு உண்டாக போவதில்லை. அப்படி தன்னையே விரும்பி நின்ற அந்த மேலோங்கிய இச்சை நீங்கி போய் அவன் விளைவித்தால்தான் எந்த விருப்பமும் என்னிடம் விளையும் அப்படின்னு அந்த இச்சை அடங்கிட்டது. அவன் அறிவித்தால்தான் எனக்கு அறிவு விளங்கும் அப்படின்னு அந்த அறிவும் அடங்கி நிற்கின்றது. அவன் செலுத்தினால்தான் எனக்கு எந்த செயலும் உண்டு அப்படின்னு சொல்லி ஆன்மாவின் செயலும் அடங்கி நிற்கின்றது. ஆக அந்த தன் அறிவு தன் செயல் என்று மேலோங்கி இருந்த அந்த அறிவிச்சை செயல்கள் இப்ப எல்லாம் அவன் கொடுத்தால்தான் நமக்கு கிடைக்கும் என்ற அளவிலே அந்த அறிவிச்சை செயல்கள் அடங்கி இருக்கின்றனவே, தன்னுடைய தாழ்வை உணர்ந்து நிற்கின்றனவே, அதுதான் ஆன்ம தரிசனம். ஒத்து உள் அழுந்திடல் காட்சியாகும். இப்படி தன்னை குறித்து தானே சிந்தித்து பார்த்து அவன் செய்து அவன் உதவினார் என்று எனக்கு எதுவும் இல்லை என்று தன்னை பற்றி ஆழ்ந்து சிந்தித்து தன் தாழ்வை உணர்ந்து நிற்றல்தான் ஆன்ம தரிசனம் என்று அருமையாக சொல்கின்றான். தரிசனம் என்று போட வேண்டிய இடத்திலே காட்சி என்று போட்டிருக்கின்றார்கள். காட்சி என்றாலும் தரிசனம்னாலும் உண்டு. இந்த ஆன்ம தரிசனத்தை நிம்மல ஐந்து அவத்தைகளிலே சொல்லும் பொழுது நின்மல சொப்பனம் என்று சொல்வார்கள். ஆன்ம ரூபத்தை நின்மல சாக்கிரம் என்றார்கள். சாக்கிரம் என்பது நனவு. ஆன்ம தரிசனத்தை நின்மல சொப்பனம், நின்மல கனவு என்று சொல்கின்றார்கள். அருணது எங்கே எழுந்திடும் நினைவழக அடக்கி இசைந்துணை தந்ததோரே. இந்த அருள் எவ்வாறு நினைவடைந்தது அப்படிங்கிற சிந்தனையை கூட அந்த அருள் வந்து செய்ய விடாம தடுத்து அந்த அருளானது ஆன்மாவை தனக்குள்ளே அடக்கி வைத்துக் கொண்டிருக்கின்றது. எப்படி இவ்வளவு அருள் என்னிடத்திலே விளைந்தது, திருவருள் சார்பு எப்படி எனக்கு கிடைத்தது, அந்த சிந்தனையை கூட அங்கு செய்து கொண்டிருக்க வேண்டாம். அவன் அருளால் எல்லாம் நிகழ்ந்திருக்கிறது, அந்த அருள் அடங்கி அப்படிங்கிற நிலையில அந்த அருளானது அந்த ஆன்மாவை தன்பால் அடக்கி வைத்துக் கொள்ளும் என்று சொன்னார். இதுதான் ஆன்ம தரிசனம். இதை நின்மல அவத்தைகளிலே வைத்து சொல்லும் பொழுது நின்மல சொப்பனம், நின்மல கனவு என்று சொல்வார்கள். அடுத்தார் போல அந்த அஞ்சவத்தை வச்சு சொல்கின்றார்கள். தசகாரியங்களை சொல்லும் பொழுதே அப்படியே அது கூட பக்கத்திலே என்ன சொல்வார்கள், அந்த நின்மல ஐந்தவத்தைகளும் இந்த ஆட்சியை சொல்வார். நின்மல சொப்பனத்துக்கு அப்புறம் என்னது, நின்மல சுளுத்தி, அதாவது நின்மல உறக்கம். நமக்கும் நம் இந்த நனவு கனவு உறக்கம்லாம் வருகின்ற இது வேறு, எந்த வகையில் வேறு தெரிந்து கொள்ளலாம். ஒரு ஒற்றுமையும் உண்டு. ஞானிகள் அடைகின்ற நனவு கனவு உறக்கம் இவற்றுக்கும் நாம அடைகின்ற நனவு கனவு உறக்கத்துக்கும் ஒற்றுமையும் உண்டு. என்ன ஒற்றுமை அப்படின்னா, அவர்களும் தத்துவங்களை விட்டு விட்டுத்தான் இந்த நிலைகளை அடைகின்றார்கள், நாமும் தத்துவங்களை விட்டு விட்டுத்தான் இந்த நிலைகளை அடைகின்றோம். நனவு கனவு உறக்கம்னா நனவு பல தத்துவங்களை சேர்ந்துக்கின்றோம், கனவு வந்துட்டு ஐம்பொறிகளை விட்டுருதோம். கனவு காணும்போது நம்ம வெளியில உள்ள இந்த ஐம்பொறிகளால கனவு காணணும், உள்ளத்தால தான் காணணும். ஐம்பொறிகள் சார்பு விட்டாச்சு, உறக்கம் வந்தா மனத்தின் சார்பும் விட்டாச்சு. இப்படி தத்துவங்களின் சார்பை விட்டு விட்டு, ஆனா எந்த சார்பை பெறுதோ, ஆணவமல சார்பில் அழுந்துதோம். தத்துவங்களின் சார்பை விட்டு ஆணவ மலத்தில் அழுந்துதல் நம்முடைய ஐந்தவத்தை, ஞானி அடைந்த ஐந்தவத்தை தத்துவங்களின் சார்பை விட்டு திருவருளில் அழுந்துதல். அப்ப விடுதல்ங்கிற முறையில ஒற்றுமை தான். அவங்களும் தத்துவங்களை விடுதாங்க ஞானிகளும், நாமளும் தத்துவ சார்பை விடுறோம். ஆனா அவர்கள் திருவருளாலே திருவருளை சார்பாக கொண்டு தத்துவ சார்பை விடுகின்றார்கள், நாம ஆணவ மலத்தை சார்பாக கொண்டு அழுந்தி தத்துவ சார்பை இழந்து நிற்கின்றோம். ஆகையினாலே அவர்கள் தத்துவங்கள் தேவையில்லை என்ற அளவிற்கு உயர்ந்த தத்துவங்களை உதறி தள்ளுகின்றார்கள். நாம தத்துவங்களாட்டா முடியாதுங்கிற நிலையில இருந்து ஆனாலும் நாம நம்ம வினைக்கு ஈடாக அவற்றை இழந்து ஆணவ மலத்திலே அழுந்தி இருக்கின்ற சிற்றறிவும் கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து அஞ்சவத்தைகள் அடைஞ்சிட்டு இருக்கோம். அவர்களுக்கு பேரறிவு வளர வளர அஞ்சவத்தைகள் அடைகின்றார்கள். ஆகவே அந்த நின்மல கனவுக்கு அப்புறம் நின்மல உறக்கம் என்பது என்ன என்றால், அதைத்தான் சொல்கின்றார்கள் 28ஆம் பாடலில். இருந்திடும் அகமதாக எழுந்திடும் நினைவடக்கி தெரிந்திடும் தனை இழந்து திருவருள் இச்சை கூற பொருந்திடல் அருளின் இச்சை பூண்டது சுளுத்தியாகும். அதான் உறக்கம் என்பதை சுளுத்தின்னு சொல்வார்கள். அப்படி வரையறை, இதுதான் சுளுத்தியாகும் அப்படின்னு வரையறை பண்றாங்க பாருங்க. அதாவது இருந்திடும் அகமதாக எழுந்திடும் நினைவு அடக்கி, இருக்கின்ற நான் என்று எழுகின்ற அந்த நினைவினை முற்றிலுமாக ஒடுக்கி அறிந்து வரும் தன்னை பற்றிய சிந்தனையை துறந்து திருவருளே அன்பு மிகுந்து பொருந்த வேண்டும். நான் தன்னை பற்றிய சிந்தனையை விட்டு அருளையே சிந்திச்சு அருள பொருந்தணும். இங்கனம் அருளிலே பேரன்பு பூண்டு விளங்கும் நிலைதான் நின்மல உறக்கம். அதாவது அந்த அருளின்றி தனக்கு அறிவிச்சை செயல்கள் எவையும் இல்லை, அந்த அருளால் தான் நமக்கு அறிவு செயல்கள் எல்லாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டான் இல்லையா. அது தெரிஞ்ச பிறகு அந்த அருளையே சிந்தித்து உன்னை பற்றி சிந்தனை விட்டுவிட்டு ஆன்மவாகிய நீ உன்னை பற்றி சிந்திக்காமல் அந்த அருளையே சிந்தித்து அந்த அருளையே அழுந்தி இருக்க வேண்டும். அதுதான் நின்மல சுளுத்தி என்ற நிலை, நின்மல உறக்கம். ஆணவத்திலேயே அழுந்தி நம்ம உறங்குறோம், அறியாமை தான் அங்க விளைவு. இந்த மாதிரி அருளையே அழுந்தி இருத்தல், ஏன்னா உறங்கும் போது தன்னை நினைப்பதில்லை. அதான் சுளுத்தி உறக்கம் வரும்போது தன் நினைவு இருக்காது. நம்ம உறக்கத்திலே அப்படிதான், தன் நினைவு இருக்காது. ஆனா என்ன இருக்கும், ஒரு நினைவும் இருக்காது, அறியாமை தான் இருக்கும். ஆனா அங்க ஆன்மாவுக்கு தன் நினைவு இருக்காது, ஆனால் அருளை பற்றிய நினைவு இருக்கும். அதனால அது நின்மல உறக்கம். உறக்கம்னு பேரை போட்டுட்டா நம்ம உறக்கம் மாதிரி நினைச்சிடக்கூடாது. அதுக்காக தான் அந்த இடத்துல அடை கொடுப்பார்கள், நின்மல உறக்கம். மலம் நீங்கிய நிலையிலே நிகழ்கின்ற உறக்கம், தன் சிந்தனை இருக்காது என்ற வகையிலே அது உறக்கம் தான். ஆனால் நம்மை போல அறியாமை மயமானது அல்ல அது, அது அருள் பற்றி சிந்தனையே அங்கு நினைத்திருக்கும், அருள் பற்றி சிந்தனையே மேலோங்கி இருக்கும். ஆகையினாலே அது நின்மல உறக்கம், அதை சுளுத்தி என்பார்கள், சுசுப்தி என்பார்கள். வடமொழியில சுசுப்தி என்பது தமிழ் வழக்கு பற்றி சுளுத்தி என்று எழுதப்படும். ஆகவே அப்படி அருளிலேயே இச்சை கூண்டு விளங்குவது சுளுத்தி. அந்த சமயத்தில் கூட இன்னொரு இடர்பாடு ஆன்மாவுக்கு வரும். என்னவென்றால், இந்த அருளை கொண்டுதானே சிவபெருமான் ஐந்து ஒளிகளை செய்கின்றான். அந்த அருள் சார்பு இப்போது நமக்கு முற்றிலுமாக கிடைத்துவிட்டது. ஏன்னா அருளிலேயே என்ன பண்ணிட்டோம், ஒன்றி இருக்கின்றோம். தன்னை பற்றி நினைவு வரக்கூடாது. ஆனா அந்த பழைய பயிற்சியின் காரணமாக அந்த அருளை சார்ந்திருக்கிற நிலையிலே தன்னை பற்றி ஒரு நினைப்பு வந்ததுன்னா திருவருள் நம்மிடம் இப்பொழுது பூரணமாக உள்ளது. இந்த திருவருளை கொண்டு சிவபெருமான் ஐந்தொழி செய்வது போல நாமும் இந்த திருவருளால் ஐந்தொழி செய்யலாமே என்று ஒரு விருப்பம் லேச தலதூக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்போ இந்த நின்மல உறக்கத்துல அந்த நினைவிலிருந்து நீங்கி திருத்தமாகதுக்கு திருந்துவதற்கு அப்பமும் ஒரு குருமும் குருநாதன் அங்கும் உபதேசம் செய்வான். குருநாதன் துணை வந்து எவ்வளவு இந்தியமையாவது வேண்டப்படுது பாருங்க. முத்தி நிலையை நோக்கி இப்படி இந்த பத்து காரியங்களையும் முன்னேறி செல்கின்ற உயிருக்கு இடரை விடுகின்ற இடங்கள்லாம் குருநாதர் தூக்கி விடுகின்றார். தூக்கி விட்டு மேல போ மேல போ, இப்படிலாம் இடரை விடாதே, இதனுடைய முன்னேற்றத்துக்கு உதவாது. எப்பெல்லாம் அந்த தன்முனைப்பு தன்னை பற்றிய இச்சை வருகின்றதோ அங்கெல்லாம் குருமூர்த்திகள் காக்கின்றார். ஆகையினாலே இங்கே சொல்கின்றார், திருந்திட அதனில் செய்தி செய்திட வேண்டும் ஏற்பே. இந்த திண்மன சுழற்சி நிலையிலே உனக்கு ஒரு வேண்டாத எண்ணம் தோன்றலாம், அந்த எண்ணத்திலிருந்து நீ திருந்த வேண்டும் என்றால் நான் அதற்கு சில செயல்களை செய்ய வேண்டும் என்று குருமூர்த்திகள் அங்கே கூறுகின்றார்கள். அதற்கு ஒரு ஓமை சொல்லி சொல்கின்றார்கள். அதற்குத்தான் என்ன உபதேசம் செய்கின்றார்கள், தன்னை பிரம்மமாக மதிக்கும் போது சொன்னார், பழைய வரலாறு எல்லாம் சொன்னார். பிறவியில கடந்து உடன்றையப்பா நரக துன்பத்தில் எல்லாம் அழுந்தினையே, இப்ப திருவிருளாளவா நீ உயர்ந்திருக்கின்றாய், இவன் உன்னால வந்ததுன்னு சொல்லலாமா அந்த உயர்ச்சியே அப்படின்னு சொல்லி அந்த தன்முனைப்பிலிருந்து அங்க காத்தான். அது மாதிரி இப்ப ஐந்தொழி செய்ய வேண்டும்னு ஒரு பற்று, நாம ஐந்தொழி செய்வோமே திருவாரு. ஐந்தொழி செய்வதற்கு ஐந்தொழி செய்வதற்கு என்ன வேண்டும், அந்த இறை ஆற்றல் திருவருள் ஆற்றல் வேண்டும். அந்த திருவருள் சார்பு நமக்கு இப்போது முழுமையாக உள்ளது. ஆகவே இந்த திருவருள் திருவருளின் துணை இந்த திருவருளை துணையாக கொண்டு நம்ம ஐந்தொழி செய்வோமே அப்படின்னு ஒரு ஆர்வம் வந்ததுன்னா அது செய்யக்கூடிய விஷயமா இல்லை. அருள் அவனுடைய உடைமை, அவனுடைய கருணையினாலே நமக்கும் அந்த அருட்சார்பு கிடைத்திருக்கின்றது. அந்த அருளை துணையாக கொண்டு அவனை வழிபட்டு அவன் தரக்கூடிய இன்பத்தை பெற வேண்டுமே ஒழிய அவனை போல நாமும் ஐந்தொழி செய்யணும் நினைச்சா அது எப்படி, அது கூடாது. இது அது முடியாது, நம்ம உன்னால உயிரால முடியாது. ஐந்தொழி செய்யக்கூடாதுன்னா ஏதோ உயிரால ஐந்தொழி செய்ய முடியும், ஆனா அது முறை இல்ல அதனால செய்யக்கூடாதுன்னு சொல்லுவார்ல. ஐந்தொழி செய்ய முடியாது உயிரால, அவனாலதான் முடியும். அருமையா சொல்ற உம்பர்திரான் உற்பத்தி ஆதிகளுக்கு உரியன், உயிர்தானும் சிவானுபவம் ஒன்றினுக்கும் உரித்தே, அதான் இடம், அந்த இடம் தான். ஆனா அங்க ஒரு மாதிரி வருவார், இங்க ஒரு மாதிரி வருவார், இந்த தசகாரியங்களில் வைத்து வருகின்றார். ஆகவே தசகாரியங்களை உணர்வதற்கு இந்த நூல் தான், இதை விட்டால் வேறு துணையே கிடையாது. மற்ற நூல்கள்லாம் அப்படி ஏதோ மேலந்தவாறே அறியலாம், தசகாரியங்கள் பார்த்து அறிந்ததா நினைச்சுக்கிடலாம். என்ன அதாவது சர்க்கரை சாப்பிடாமலே வந்து சர்க்கரை சாப்பிட்டதாக நினைந்து மகிழ்ந்து கொள்வதை போல மற்ற நூலை படித்து ஏதோ நம்மளும் தசகாரியம் நமக்கு தெரியும், தத்துவருவமாக ஆண் உருவமாக சொல்லிக்கிறாமே ஒழிய, தெரியாதவரிடம் பேசி ஏமாற்றலாமே ஒழிய, அவற்றை பற்றி தெளிவான அறிவு பெற வேண்டும் என்றால் நம்முடைய பண்டார சத்திரமாக தசகாரியத்தை கற்றே ஆக வேண்டும். அவ்வளவு சிறப்பாக உள்ளது. இதுலதான் இந்த மாதிரிலாம் பக்கத்து தசகாரியம் சொல்லும் போதே அதற்கு இணையாக நின்மல ஐந்தவத்தைகளை சொல்லி அதில் அந்த நின்மல உறக்கம்னு வரக்கூடிய அந்த இடத்துல உயிருக்கு ஐந்தொழில் செய்ய வேண்டும்ங்கிற ஒரு ஆர்வம், அருளையே பொருந்தி விட்டது, இந்த அருளாளதானே அவன் ஐந்தொழி செய்யறான், நாமளும் செய்வோமே அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ஆவல் அங்க வந்து உயிருக்கு ஏற்படுகின்றது. அது ஒன்னால் முடியாது, இறைவனுடைய அருளால் நீ உயலாமே ஒழிய, இறைவன் அருளை நீ வைத்துக் கொண்டு இறைவன் உன்னை உய்விப்பதை போல நீ இன்னொருவரை உய்விக்க முடியாது என்று தெளிவாக சொல்கின்றான். அதற்கு உதாரணம் பெரிய விஷயம், ஆனா எளிய உதாரணம் காட்டிட்டாங்க. உலகினை விளக்கானிற்கும் உயர்கதிர் ஒளியதாகி